வணக்கம் டாக்டர் நலாயினி.
வணக்கம் செல்வி.
பவுல் கேன்சர், குடல் புற்றுநோய் பற்றி இன்று நாங்கள் பேச உள்ளோம். முதலில் குடல் புற்றுநோய் என்றால் என்ன என்று சொல்லுங்களேன்.
குடல் புற்றுநோய் என்பது குடலில் எந்த பகுதியிலாவது இந்த புற்றுநோய் ஏற்பட்டால் அதனை நாங்கள் குடல் புற்றுநோய் என்ற வரையறைகள் தான் அடக்குகின்றோம். நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு அரிதாக ஏற்படுகின்ற புற்றுநோய் என்று, ஆனால் இது பொதுவாக இறப்பை ஏற்படுத்துகின்ற புற்றுநோய் வகைகளில் இந்த குடல் புற்றுநோயானது இரண்டாவது இடத்தை வகிக்கின்றது. எனவே இந்த குடல் புற்றுநோய் என்பது ஒரு பாரதூரமாக ஆஸ்திரேலியாவில் பலரை பாதிக்கின்ற புற்றுநோயாக இருக்கின்றது. இந்த குடல் புற்றுநோயானது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களை பொதுவாக பாதித்தாலும், ஆனால் இந்த குடல் புற்றுநோய் எந்த வயதுடையவர்களையும் பாதிப்பதற்கு உரிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் இந்த குடலில் பொலிப் என்று சொல்லப்படுகின்ற விழுதுகள் இருப்போருக்கு இந்த குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. சில வேளைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குடலில் ஏற்படுகின்ற நீடித்த அழற்சி, அதாவது நாங்கள் ஆங்கிலத்தில் குரோனிக் இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீசஸ் என்று கூறுவோம், இந்த நீடித்த அழற்சியினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் இந்த குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மற்றும் டைப் 2 டயபிட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த குடல் புற்றுநோய் வருவதற்குரிய வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றது.
இந்த நோயின் அறிகுறிகள் என்ன என்று சொல்லுங்கள்.
கட்டாயமாக ஆரம்ப காலங்களில், அதாவது குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஆரம்ப காலங்களில் சிலர் அறிகுறிகள் எதனையுமே காட்டாமல் இருப்பார்கள். அதே போல நீங்கள் நோய்க்கான அறிகுறிகள் உள்ள அனைவருக்கும் இந்த குடல் புற்றுநோய் தோன்றும் என்றும் கருத முடியாது. சிலர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மலத்துடன் ரத்தம் கசிதல் மற்றும் மலச்சிக்கல், வயிற்றோட்டம் மாறி மாறி காணப்படுகின்ற தன்மை இருக்கலாம். சிலர் வயிற்று வலி அல்லது வயிறு பொறுமி காணப்படுதல், அதாவது டிஸ்டென்ஷன் ஆஃப் த டம் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், அப்படி வயிறு பொறுமி காணப்படும் சந்தர்ப்பங்கள் உள்ளவர்களாக வைத்தியர்களிடம் வருவார்கள். சிலரை பார்த்தீர்கள் என்றால் காரணம் எதுவும் இல்லாமல் உடல் நிறை குன்றி அல்லது பசியின்மை போன்ற அறிகுறிகளுடன் வருவார்கள். சிலர் இரத்த சோகை என்று சொல்லப்படுகின்ற அனீமியா, அதற்குரிய அறிகுறிகளான களைப்பு, பலவீனம், மூச்சு விடுவதில் கஷ்டம் போன்ற அறிகுறிகளை காட்டுபவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த குடல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறான பல அறிகுறிகளுடன் காணப்பட்டால் சிலர் ஆரம்ப காலங்களில் எந்தவித அறிகுறிகளையும் காட்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள்.
அதோடு பொதுவாக இந்த நோய் ஆண்களுக்குத்தான் கூட வருகிறது. பெண்களை விட பார்க்கும் போது ஆண்கள் தான் இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா?
நாங்கள் 2016 தரவுகளை உற்று நோக்கும் பொழுது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த புற்றுநோய் ஏற்பட்டாலும் பெண்களை விட ஆண்கள் சிறிதளவில் கூடுதலான வீதத்தில் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றது. உதாரணமாக இந்த 2016 தரவை எடுத்து பார்த்தால் 4094 பேர் இந்த குடல் புற்றுநோயினால் இறந்துள்ளார்கள். அதில் 2144 பேர் ஆண்களாகவும் 1950 பேர் பெண்களாகவும் காணப்படுகின்றார்கள். எனவே ஒரு சிறிது வித்தியாசம் இருக்கின்றது. ஆண்கள் தான் கூடுதலாக இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இந்த தரவை வைத்து கூற முடியும்.
இந்த புற்றுநோய் வருவதற்கும் பொதுவாகவே நமது பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் இதுதான் காரணமா, அது தவிர வேற காரணிகளும் இருக்கிறதா?
உணவு பழக்க வழக்கங்களை விட உடற்பயிற்சியை தினமும் மேற்கொள்ளாமல் இருப்பது, அத்துடன் நாங்கள் ஆரோக்கியமாக எமது உடல் நிறையை பேணாமல் இருப்பது, பதப்படுத்திய இறைச்சி வகைகளை கூடுதலாக உண்ணும் பொழுதும் இந்த குடல் புற்றுநோய் வருவதாக குறிப்பிடுகின்றார்கள். மற்றும் மதுபானம், புகைத்தல் போன்ற கூடாத பழக்க வழக்கங்களும் குடல் புற்றுநோயை ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்பை அதிகரிக்க செய்ததாக தரவுகள் தெரிவிக்கின்றது.
குடல் புற்றுநோயை கண்டறியும் வழிமுறைகளை சொல்லுங்களேன்.
90% இந்த குடல் புற்றுநோயை நாம் நோயின் ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்தால் வெற்றிகரமாக குணமாக்கிவிடலாம். மலத்திலே மறைவாக காணப்படுகின்ற இரத்தத்தை பரிசோதனை செய்து கண்டறிவதுதான் இந்த குடல் புற்றுநோயை இலகுவாக கண்டறியக்கூடிய ஒரு வழிமுறையாகும். இதனை நாங்கள் ஃபீக்கல் ஒக்கல் பிளட் டெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம். இது ஒரு இலவசமாக, இலகுவாக, வீட்டிலேயே இருந்தபடி உங்களுக்கு விரும்பிய நேரத்திலேயே செய்யக்கூடிய ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்று குறிப்பிடலாம்.
நீங்கள் கூறிய அந்த ஃபீக்கல் ஓக்கல் பிளட் டெஸ்ட், அதாவது FOBT என்ற இந்த பிளட் டெஸ்ட் செய்வதற்கான அந்த கிட், 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் இலவசமாகவே அவர்களுடைய வீட்டை தேடி வருகிறது இல்லையா? தற்போது. அதில் எனக்கு தெரிந்தவர்கள் பலர் அதை வந்து அவர்கள் உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். ஆகவே அந்த கிட்டை பயன்படுத்தி எப்படி அந்த பரிசோதனை செய்வது என்றும் விளக்கப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, அதை கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டிய அத்தியாவசியம் என்ன, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அத்தியாவசியம் என்ன என்பதையும் விளக்கப்படுத்துங்கள்.
நீங்கள் குறிப்பிட்டது போல 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறை இந்த சோதனையை செய்து கொள்ளலாம். இந்த சோதனை மூலம் மலத்தில் ரத்தம் கண்டுபிடிக்கப்படும். நாங்கள் பின்பு ஒளிப்பட கருவி பொருத்தி ஒரு குழாயை குடலினுள் செலுத்தி ஒரு பரிசோதனை, அதாவது கோலனோஸ்கோபி என்று சொல்லப்படுகின்ற பரிசோதனை செய்வதற்கு நாங்கள் விசேட நிபுணரிடம் அனுப்புவோம். ஃபீக்கல் லோக்கல் பிளட் டெஸ்ட் கிட்டை உங்களுக்கு தபால் மூலம் வந்து சேர்ந்தால் அதனை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ற விவரத்தை நான் சுருக்கமாக குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு அதை விளங்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் குடும்ப வைத்தியர் அதாவது உங்களுடைய ஜிபியிடம் சென்று கேட்டீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள். நீங்கள் இந்த பரிசோதனையை செய்ய முதல் சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய உணவையோ மருந்துகளையோ வழமை போல கட்டாயமாக எடுக்க வேண்டும். ஒன்றையும் நீங்கள் தவிர்க்கவோ அல்லது குறைக்கவோ கூடாது. மற்றும் இந்த சேகரிக்கப்படுகின்ற இந்த மல மாதிரிகளை உங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும். அது 2 degrees வெப்பநிலை இருக்க வேண்டும் அந்த குளிர்சாதன பெட்டியில். மற்றும் நீங்கள் அதனை ஃப்ரீசர் அதாவது அதிகுளிரூட்டியில் வைக்கக்கூடாது. மற்றும் ஹிமரோய்ட்ஸ் அல்லது பாயில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூல வரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சோதனையை செய்யக்கூடாது. மற்றும் உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருந்தால் அல்லது அந்த மந்த்லி பீரியட்ஸ் ஏற்படுவதற்கு 3 அல்லது 5 நாட்களுக்கு முன்பும் அல்லது பின்பும் இந்த பரிசோதனையை நீங்கள் செய்வதை தவித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிட்டில் பார்த்தீர்கள் என்றால் 2 வகையான குச்சிகள் இருக்கின்றது. நீல நிற குச்சியும் ஒரு சிவப்பு நிற குச்சியும் இருக்கின்றது. அதற்குள் ஒரு மிதக்கக்கூடிய ஒரு கடதாசியும் இருக்கின்றது. அதனை நீங்கள் கழிவறையில் உள்ள கொமடில் நீங்கள் அந்த மிதக்கக்கூடிய கடதாசியை அச்சடித்த பக்கம் மேல் இருக்கத்தக்கதாக வைத்துவிட்டு மலத்தை கழித்துவிட்டு அந்த நீல நிற குச்சியில் முதலாவதாக அந்த மலத்தை எடுத்து சேகரிப்பு குழாய்க்குள் அதனை வைக்க வேண்டும். அத்துடன் சோதனை குழாயில் உங்கள் பெயர், பிறந்த திகதி மற்றும் மாதிரி எடுத்த திகதியை எழுதி இந்த சேகரிப்பு குழாயின் அடிப்பகுதியில் ஒட்ட வேண்டும். பின்பு நீங்கள் திருகி மூடக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் டியூப்பினுள் இந்த குழாயை வைக்க வேண்டும். அதற்கு பின்பு இந்த சிப்லோக் பேக் அதாவது மூடி இழுத்து மூடக்கூடிய ஒரு பேக் ஒன்று இருக்கின்றது. அந்த கிட்டுக்குள் அந்த பேக்கும் இருக்கின்றது. அதனுள் இந்த டியூபை வைத்து விட்டு அந்த மாதிரியை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். 2வது மாதிரியை நீங்கள் சிவப்பு குச்சியை பாவித்து 2-3 நாட்களுக்குள் எடுப்பது விரும்பத்தக்கது. இந்த சிவப்பு குச்சியையும் பாவித்து நீங்கள் திருப்ப எடுத்து இந்த சிப்லோ பேக்கில் போட்டு இந்த நீல நிற ஒரு என்வெலப் இருக்கும், அதில் அனுப்புபவரின் கையெழுத்து இட வேண்டும். மற்றும் பின்பக்கத்தில் அனுப்புபவரின் பெயர், முகவரி என்பவற்றை எழுதி நீங்கள் இந்த ஆஸ்திரேலியன் போஸ்ட் ஷாப்பில் அல்லது அவுட்லெட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்கள் அதற்கு முத்திரையோ ஒன்றும் ஒட்ட தேவையில்லை. அதனை நீங்கள் ஆஸ்திரேலியா போஸ்ட் ஷாப்பில் கொண்டே கொடுத்தால் அவர்கள் இதனை இந்த பரிசோதனை செய்யும் நிலையத்திற்கு அனுப்பி வைப்பார்கள்.
இதை உதாசீனப்படுத்துவதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், இது சற்று சிலருக்கு அருவறுக்க செய்கின்ற விஷயம். நாங்கள் அதை எடுத்து குளிரூட்டியில் வைக்க வேண்டும் அப்படி நினைப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்?
என்னை பொறுத்தவரையில் முக்கியமாக கட்டாயமாக செய்ய வேண்டிய சோதனை. ஏனென்றால் இதன் மூலம் 500 உயிர்களை ஒரு வருடத்தில் காப்பாற்ற முடிகின்றது. மற்றும் இந்த 90% குடல் புற்றுநோய், நான் முதலே சொன்னேன் இந்த குடல் புற்றுநோயை கட்டாயமாக எல்லாரும் அறிகுறிகளுடன் பெறுவதில்லை. 90% குடல் புற்றுநோயை நாங்கள் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் வெற்றிகரமாக குணப்படுத்தி விடலாம். எனவே இந்த பரிசோதனை ஏன் 50 வயதில் தொடக்கின்றோம் என்றால் இந்த 50 வயதில் இருந்துதான் இந்த குடல் புற்றுநோய் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த 50 தொடக்கம் 74 வயது என்ற வயது எல்லையை அவர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் கட்டாயமாக இந்த ஸ்கிரீனிங் டெஸ்டை செய்வதன் மூலம் உங்கள் உயிரை பாதுகாக்க முடியும். அத்துடன் இந்த நாட்டிற்கு ஏற்படுகின்ற பொருளாதார ரீதியான செலவையும் குறைக்க முடிகின்றது. ஏனென்றால் ஒருவருக்கு கேன்சர் ஏற்பட்டால் எவ்வளவு செலவு, எவ்வளவு வைத்திய செலவு ஏற்படுகின்றது, அவருக்குரிய சிகிச்சையை அளிப்பதற்கு என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே இந்த புற்றுநோயை நீங்கள் இந்த சிம்பிள் டெஸ்ட் அந்த ஸ்கிரீனிங் டெஸ்டை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அதனால் தான் இந்த அரசாங்கம் 2020 கட்டாயமாக இந்த பெப்ஸ்மியர் என்று சொல்லப்படுகின்ற செவைக்கல் கேன்சருக்கு நீங்கள் தெரியும் பெப் டெஸ்ட் என்று நாங்கள் செய்கின்ற செவைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் போல பவல் ஸ்கிரீனிங் டெஸ்டையும் 2020 ஒவ்வொரு 2 வருடம் செய்ய சொல்லுகின்றனர். இப்பொழுது அப்படி இல்லை. ஆனால் 2 வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் உங்கள் வீட்டுக்கு தபாலில் அனுப்ப போகின்றார்கள் இந்த கிட்டை. எனவே நீங்கள் இதனை விளங்கிக் கொண்டு அப்படி உங்களுக்கு விளக்கம் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியரிடம் அணுகி இது பற்றி கேட்டு கட்டாயமாக இதை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறவினர்களுக்கும் கட்டாயமாக இந்த குடல் புற்றுநோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழிவகுக்கும் என்று கூறுகின்றேன்.
இந்த ஸ்கிரீனிங் கிட் டெஸ்டை கட்டாயமாக வீட்டில் தான் செய்ய வேண்டுமா? இதை நாங்கள் எங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் போய் செய்ய முடியாதா?
நீங்கள் குடும்ப வைத்தியரிடம் இந்த கிட்டை எடுத்துக்கொண்டு போய் அங்குள்ள டாய்லெட்டில் செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். ஏனென்றால் அவர்களுடைய ஃப்ரிட்ஜில் எல்லாருடைய மெலட்ஸ் மாதிரிகளையும் சேமித்து வைப்பதில் பிரச்சனை இருக்கும். மற்றும் வீட்டில் செய்யும் பொழுது அது இலகுவாக இருக்கும். இந்த பரிசோதனையை நீங்கள் உங்களுக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பிய நாளில் நீங்கள் தெரிவு செய்து அதனை செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அங்கு போய் செய்யலாம், செய்யறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மாதிரியை சேமித்து வைப்பதுதான் பிரச்சனை. ஏனென்றால் நீங்கள் 2 to 10 பாகை குளிரூட்டியில் நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி எல்லாரும் அங்கு செய்தால் இது பிரச்சனையாக இருக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் நலாயினி. பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி, சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றி.